அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிரணி வேட்பாளரை ஆதரித்து வீதி நாடகம் நடத்திய இளம் கலைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தம்மை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா மீண்டும் கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்திகள், தமிழ்நாட்டின் அரசு பேருந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஊதிய உயர்வு தொடர்பில் நேற்று ஆரம்பித்த வேலை நிறுத்தம் இன்றும் தொடரும் நிலையில் இதுகுறித்து தொழிற்சங்கங்களின் கருத்துக்கள்,
1/9/2013 முதல் கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு கோரிக்கைகள் மீது அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இதனால் தொழிலாளர்கள் 16 பொறுத்திருந்து மிகுந்த கோபத்துடன் இந்த வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார்கள்.
ஆளும் அதிமுக தரப்பின் மறுப்புகள் மற்றும் விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஏட்ரியாட்டிக் கடலில் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றி வெளியேற்றும் பணி முடிவடைந்துள்ளதாக இத்தாலிய கடலோர காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அந்த கப்பல் கடல் கொந்தளிப்பாக இருந்த நிலையில் தீப்பிடித்தது. தீ விபத்தில் சிக்கிய அந்த கப்பலிலிருந்து 400 அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை மீட்கும் நடவடிக்கை 24 மேலாக நடைபெற்றது. நார்மன் அட்லாண்டிக் எனும் பெயருடைய அந்த கப்பலின் தலைமை மாலுமியே கடைசியாக மீட்கப்பட்டவர். பெருமளவிலான உயிர் சேதங்களை தவிர்க்கும் நோக்கில் மீட்பு பணியினர் மிகவும் கடுமையாக அயராது உழைத்தனர் என்று இத்தாலிய பிரதமர் மேட்டியோ ரென்சி கூறியுள்ளார்.
கிரீஸில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு நாடாளுமன்றத்தால் முடியாது போன காரணத்தினால் வரும் ஜனவரி 25 முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. கிரீஸுக்கான சர்வதேச பொருளாதார முயற்சி திட்டத்தை எதிர்க்கின்ற கட்சி ஆட்சிக்கு வரக்கூடும் என்ற கவலைகள் காரணமாக புதிய தேர்தல் பற்றிய செய்தியை அடுத்து கிரீஸ் பங்குச்சந்தை சலுதியான வீழ்ச்சியை காட்டியிருக்கிறது. கருத்து கணிப்புகளின்படி இடதுசாரி சிரிசா கட்சியே தற்போது முன்னிலையில் இருக்கிறது. தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் நாட்டின் செலவின குறைப்பு பிரச்சினை பழங்கதையாகி போகும் என்று சிரிசா கட்சியின் தலைவர் அலெக்சிஸ் சிப்ராஸ் கூறியிருக்கிறார்.
ஜாவா கடற்பரப்பில் நேற்று காணாமல் போன ஏர் ஏசியா விமானத்தை தேடும் பணிகள் 2 இரவு நேரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானம் காணாமல் போன பகுதியை சுற்றியுள்ள கடற்பிரதேசத்தில் இந்தோனேஷியா மற்றும் அதன் அருகாமையில் உள்ள நாடுகளிலிருந்து 15 விமானங்களுடன் சுமார் 30 கப்பல்கள் தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. கப்பல் போக்குவரத்து செறிந்து இருக்கும் பாதைகளில் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த விமானம் கடல் படுகையில் விழுந்திருப்பதாக தான் சந்தேகிப்பதாக இந்தோனேஷிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தாலும் அதற்கான ஆதாரம் ஏதும் இதுவரை தெரியவில்லை. இந்தோனேஷியாவின் சுரபயா நகரிலிருந்து சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த அந்த ஏர்பஸ் A320 வகை விமானத்தில் 162 பயணித்திருந்தனர்.
யுக்ரைனின் அணிசேரா நிலைப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக கடந்த வாரம் நாடாளுமன்றம் அங்கீகரித்திருந்த சட்ட மூலத்தில் அதிபர் பெட்ரோ போரோஷென்கோ கைச்சாத்திட்டிருக்கிறார். ஆனால் நேட்டோவில் இணைவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு மூலமே தீர்மானிக்கப்படும் என்றும் போரோஷென்கோ கூறியிருக்கிறார். யுக்ரைனிய பொருளாதாரமும் இராணுவ படைகளும் நேட்டோவின் தராதரங்களை எட்டுவதற்கான 5 சீர்திருத்த திட்டத்துடன் பணியாற்றப் போவதாகவும் யுக்ரைன் அதிபர் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் அணிசேரா நிலைப்பாட்டை கைவிடுவது ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் ரஷ்யா கூறியிருக்கிறது.
கூகுள் நிறுவனத்தின் மிகவும் பிரபலமான மின்னஞ்சல் சேவையான ஜிமெயிலை பயன்படுத்துவதற்கு எஞ்சியிருந்த அனைத்து வழிகளையும் கிட்டத்தட்ட சீனா முடக்கிவிட்டதாக கணினி வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். 3 தரப்பு மூலமாக அங்கு ஜிமெயில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்த வேளையில் அதை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்தார்கள் என்று கூறப்படும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சீனாவில் ஜிமெயிலின் பயன்பாடு முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு மிக மிக சொற்ப அளவிலான மின்னஞ்சல்கள் மட்டுமே ஜிமெயில் மூலமாக சீனாவுக்குள் சென்றுள்ளன. கடந்த ஜூன் மாதம் டியானமென் சதுக்கத்தில் ஜனநாயக ஆதரவாளர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் 25 நிகழ்வுகள் அனுசரிக்கப்படுவதற்கு முன்னர் கூகுள் நிறுவனத்தின் மீது சீனா பல தடைகளை விதித்தது.
மலேசியாவில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அங்கு அடுத்த ஆண்டு பள்ளிக்கூடங்கள் திறக்கும் திகதியை ஒரு வாரத்தால் அரசு ஒத்திவைத்திருக்கிறது. இதன்படி ஜனவரி 11 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்ற சுமார் 2,00,000 மக்கள் பள்ளிக்கூடங்களிலும் பள்ளி வாசல்களிலும் தற்காலிகமாக தஞ்சம் புகுந்திருக்கின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் எதிரணி வேட்பாளரை ஆதரித்து வீதி நாடகம் நடத்திய இளம் கலைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 10 இருக்கின்ற நிலையில் அங்கு இருதரப்பிலும் இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வருகின்றன. எதிரணி அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களும் பிரச்சார மேடைகளும் பிரச்சார ஏற்பாட்டாளர்களும் தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாக எதிரணி ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றனர். குருநாகல் நகருக்கு அருகில் பொது எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவாக கலை நிகழ்வு ஒன்றை நடத்தி கொண்டிருந்த இளம் கலைஞர்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் சிங்கள கலை உலகில் பிரபலமான சமநலி ஃபோன்சேகா மற்றும் இந்திரசாப்பால் இயனகி உள்ளிட்ட பலர் காயமடைந்திருக்கின்றனர். 50 மேற்பட்டவர்கள் கற்களை கொண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சம்பவ இடத்தில் இருந்த உள்ளூர்வாசிகளை தங்களை பாதுகாப்பாக தங்களின் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பியதாகவும் சமநலி ஃபோன்சேகா உள்ளூர் ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியின் உள்ளூர் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்றை தாக்குதலில் ஈடுபட்டதாக தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். எதிர்வரும் தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவித்து அலுத் பரப்புர அல்லது தமிழில் புதிய தலைமுறை என்கின்ற பெயரில் நாட்டின் இளம் கலைஞர்கள் உருவாக்கியிருக்கின்ற குழு ஒன்று பல இடங்களில் கலை நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. இந்த குழுவின் மீதே இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சமாந்தரமாக குருநாகல் நகரில் புரவசி பாலய அல்லது பிரஜைகள் சக்தி என்ற சிவில் செயற்பாட்டாளர்களும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவான நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தனர். கலைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்த பிரஜைகள் சக்தி அமைப்பைச் சேர்ந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களிடம் இது பற்றி கேட்டேன்.
இன்று குருநாகலுக்கு இளம் கலைஞர்கள் மனிதராஜகத்தைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய காரணத்தை முன்கொண்டு எங்களோட கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. குருநாகல புதுக்கடை அந்த கலை நிகழ்ச்சி நடத்ததுல அந்த அரச குண்டர்கள் அப்படியே அந்த கலைஞர்களை தாக்கி அடிச்சு அவங்க அடிச்சு வந்துருக்காங்க. இந்த இலங்கையில சலமான் கான் மாதிரி இந்திய கலைஞர்களை கண்டனத்துல இலங்கை கலைஞர்களுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிற சூழல்கள் இலங்கையில நடந்தது. இந்திய கலைஞர்களை கொண்டு வந்து இந்திய கலைஞர்கள் மைந்த ராஜகத்துக்காக வந்து பாடி பாடி பேசுறாங்க. இலங்கையுடைய கலைஞர்கள் மைந்த ராஜகத்துக்கு எதிரான கலைஞர்கள் தாக்குற சூழல் தான் இலங்கையில் இருக்குது
என்றார் புறவேசிபாளைய அமைப்பைச் சேர்ந்த செயற்பாட்டாளர் ஜோசப் ஸ்டாலின். இந்த தாக்குதல் தொடர்பில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று அதன் பேச்சாளர் SSP அஜித் ரோஹன் அவர்களிடமும் கேட்டேன். வீதி நாடகம் ஒன்றை நடத்த வந்தவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் குருநாகல் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கிடைத்திருக்கின்ற ஆதாரங்களை கொண்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கு முன்னரும் கலைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இலங்கை காவல்துறை இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளது என்று அவரிடம்
கேட்டேன்.
இதற்கு முன்னர் அம்பாந்தோட்டை நகரிலும் கலைஞர்கள் குழு ஒன்றின் மீது அம்பாந்தோட்டை நகரசபை தலைவர் உள்ளிட்ட குழுவினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஈடுபட்ட எல்லோரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். இந்த காலப்பகுதியில் சந்தேக நபர்கள் 75 வரையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இவ்வாறான வன்முறைகளை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்பது இதன் மூலமே தெரிகின்றது. இன்றைய குருநாகல் சம்பவத்திலும் வீடியோ சாட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் கிடைக்க இருக்கின்றன. அதன்படி சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன். இதனிடையே இந்தி திரைப்பட நடிகர் சல்மான்கான், நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் மற்றும் சில இந்தி திரைப்பட கலைஞர்களும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களுக்காக இலங்கி வந்திருக்கின்றனர். சல்மான்கான் குழுவினரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற நிகழ்வு உள்ளூர் கலை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவின் 3 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் திங்களன்று அதிகாலை தாக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் 3 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் இன்று அதிகாலை தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மஹியங்கனய தெனியாய மற்றும் வெலிகம ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்தார். இன்று அதிகாலை வாகனங்களில் வந்த சிலர் மையங்கனவில் அமைந்துள்ள எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் மீது மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக அங்கிருந்த 3 நபர்கள் காயமடைந்ததாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் தற்போது மையங்கனய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தாக்குதல் மேற்கொண்ட நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் தற்போது பிரதேசத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர். இதேவேளை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளரின் வெலிகம மற்றும் தெனியாய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகங்கள் இன்று அதிகாலை தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 80 நபர்கள் இதுவரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண. ஆளும் கட்சியை சேர்ந்த 7 பிரதேச சபை தலைவர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் தேர்தல் வன்முறைகள் சம்பந்தமாக போலீசார் கால தாமதமின்றி பக்கச்சார்பற்ற முறையில் தனது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளரின் கூட்டம் ஒன்றுக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையொன்றை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு பத்தேகம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பிணை வழங்கப்பட்ட பின்பு அமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களை முற்றாக தடை செய்த நீதிமன்றம் பத்தேகம தொகுதியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையங்களுக்குள் நுழைவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவுக்கு உத்தரவிடப்பட்டது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து தமிழக செய்திகள். மன்னிக்க வேண்டும், கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தம்மை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணிகளின் வேட்பாளராக போட்டியிடும் மைத்ரிபால சிறிசேன தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கு ஆதரவு வழங்க முன்வர வேண்டுமென்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்துக்கு நேற்றும் இன்றும் தனது தேர்தல் பிரச்சாரத்துக்காக வருகை தந்திருந்த அவர் இன்று மட்டக்களப்பு சுவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே இந்த வேண்டுகோளை விடுத்தார். தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆட்சி மாற்றத்துக்கான இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். முன்னாள் அமைச்சர்களான ரிஷாத் பதியுதீன், ரவு ஹக்கீம் உட்பட எந்த ஒரு தமிழ் முஸ்லிம் தரப்புகளுடனும் எந்த விதமான ஒப்பந்தங்களும் நான் செய்யவில்லை. அதுபோன்றுதான் ரணில் விக்ரமசிங்கவுடனோ, சரத் பொன்சகாவுடனோ, ஜாதிய ஹிலரமையுடனோ ரகசிய ஒப்பந்தங்கள் எதுவும் நான் செய்யவில்லை. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை இல்லாமல் செய்து ஆட்சி மாற்றத்துக்காகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். இந்நிலையில் மக்களும் எமக்கு ஆதரவு வழங்க முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மைத்ரிபால சிறிசேன. முஸ்லிம் பிரதேசங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் நேற்று அரசாங்கத்திலிருந்து விலகிக்கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் உட்பட அக்கட்சியின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டார்கள்.
முஸ்லிம் தலைமை, பிரதான தலைமையாக இருக்கிற முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை ஏன் தாமதித்தது என்று கேள்வி. தாமதித்ததற்கான காரணம் எதுவும் அல்ல. எங்களுடைய பக்குவத்தை, நிதானத்தை, சாணக்கியத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இதற்கு முந்தைய 2 தேர்தல்களிலே நாங்கள் பக்குவம் இல்லாமல், சாணக்கியம் இல்லாமல், சற்று ஆவேசப்பட்டு ஆச்சரப்பட்டு பேசிய பேச்சுக்களை அப்பாவி நாட்டுப்புற சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சந்தைப்படுத்திய அரசியல் இனிமேலும் செல்லுபடியாகாத அரசியலாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் நிதானமாக இருந்தோம். மிக பக்குவமாக, சாணக்கியமாக தாமதித்து முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் தீர்மானத்தை எடுக்காமல் இருக்கவில்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியாக வேண்டும். இன்று அப்பாவி நாட்டுப்புற சிங்கள மக்களை வேறுபுறம் திருப்புகிற அவருடைய வங்குரத்து அரசியலை தோற்கடித்து எங்களுடைய சகல இனங்களுக்கும் சமத்துவம் என்கிற ஒரு அரசியலை
இந்த நாட்டிலே புகுத்துவதற்கு வாய்ப்பிருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம்
என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இருந்த போதிலும் அவரது கட்சியின் தவிசாளரும் அமைச்சருமான பஷீர் ஷேகு தாவூத் தனது ஏராவூர் பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் உட்பட எந்த ஒரு பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொள்ளவில்லை.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டின் அரசு பேருந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஊதிய உயர்வு தொடர்பில் நேற்று ஞாயிறன்று ஆரம்பித்திருந்த வேலைநிறுத்தம் இன்று திங்களன்றும் நீடிக்க தமிழகத்தில் பரவலாகவும் குறிப்பாக சென்னையிலும் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஆளும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்க பேரவை தவிர மற்ற எதிர்க்கட்சிகள் சார்பான 11 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. வேலைநிறுத்தத்திற்கான காரணங்கள் பற்றி திமுகவின் தொழிலாளர் பிரிவான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் மு சண்முகத்தை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
1/9/2013 முதல் கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கான கோரிக்கைகள் மீது அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய ஒப்பந்தம் காண்பது வழக்கம். ஆனால் இந்த ஜெயலலிதா அரசு ஆட்சிக்கு வந்த பின் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துவதில்லை. இதனால் தொழிலாளர்கள் 16 மாதங்களாக பொறுத்திருந்து மிகுந்த கோபத்துடன் இந்த வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார்கள்.
ஆனால் நீங்கள் ஊதியம் சம்பந்தமாக பேசவில்லை என்பதை முறைப்பாடு செய்தீர்களா? அப்படி பேசவில்லை என்றால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்தீர்களா? இதெல்லாம் முன்னறிவிப்பு செய்யாமல் நடந்திருப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது.
வேலை நிறுத்தம் செய்வதற்கு முன்னால் நாங்கள் அனைத்து சங்கங்களும் கோரிக்கைகளை தயாரித்து அரசுக்கு கொடுத்தோம். அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கடிதங்கள் கொடுத்தோம். அதன் பிறகு தொழிலாளர் ஆணையர் முன்பாகவும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் நாங்க எழுப்பியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு வேலை நிறுத்த அறிவிப்பு சட்டப்படி கொடுத்திருக்கிறோம் 5ஆம் தேதி. அந்த வேலை நிறுத்த அறிவிப்பு படி 19ஆம் தேதி இருந்து வேலை நிறுத்தம் நடைபெறும் என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் தான் 27ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்து விட்டதால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கி 28ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் போகிறோம் என்பதை பொதுமக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களுக்கு விவரங்களை தெரிவித்து அவர்கள் ஆதரவையும் திரட்டி இருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட சம்மதிக்காமல் அமைதியாக வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் மீது வன்முறையை தூண்டிவிட்டு போலீஸை வைத்து அவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடக்கியுள்ளார்கள். மேலும் இப்பொழுது பஸ்களை இயக்குவதற்காக அனுபவம் இல்லாத ஆட்களை கொண்டு வந்து பஸ்களை இயக்கி வருகிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் அமைதியோடு வேலைக்கு செல்லாமல் வெளியிலே காத்திருக்கின்றார்கள். அவர்களை வீடுகளில் புகுந்து கைது செய்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள். இதனால் தொழிலாளர்கள் சாரி சாரியாக வந்து தாங்களாகவே மறியல் செய்து கைதாகி சிறைச்சாலைக்கு செல்கின்றோம் என்று கூறி வருகிறார்கள்.
அத்தியாவசிய வேலைகளை செய்பவர்கள் இது மாதிரியான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அதனால் பொதுமக்களுக்கு பெருவாரியான பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் போது தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன?
வேலை நிறுத்தத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றோம், பொதுமக்களுக்கு பாதிப்பு வரும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தோம். இதை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இந்த வேலை பொதுமக்களுக்கு பாதிப்பு என்பது அரசினால் ஏற்பட்டுள்ளது.
போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பேசிய வகையில் 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக சொன்னார்கள். உங்கள் கணிப்புப்படி எவ்வளவு அளவில் பேருந்துகள் இயங்கி வருகின்றன?
சாதாரணமாகவே 80% தான் பேருந்துகள் ஓடுவது வழக்கம். 80% இயக்கிவிட்டால் அப்பொழுது பொதுமக்களுக்கு நீங்கள் சொன்னபடி எந்த துன்பமும் ஏற்படாது, பாதிப்பும் கிடையாது. ஒன்னு, அரசாங்கம் சொல்வது பொய்யாக இருக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு கிடைச்ச தகவல் பொய்யாக இருக்க வேண்டும். ஆக இன்று தொழிலாளர்கள் வேலைக்கு வராதினால் 10-20% வண்டியை தான் அவர்களால் ஓட்ட முடிந்தது.
தொமுசாவின் பொதுச் செயலாளர் சண்முகம். ஊதிய உயர்வு தொடர்பில் தொழிலாளர்களுடன் அரசாங்கம் பேச வராமல் இருப்பது ஏன் என்று தற்போதைய வேலைநிறுத்தத்தை புறக்கணிக்கும் அரசாங்கத்திற்கு ஆதரவான அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சின்னசாமியை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
2013 9வது மாதத்தோடு ஏற்கனவே திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. ஆனா அந்த ஒப்பந்த காலம் முடிந்து 15 மாதங்கள் ஆகிறது. அந்த 15 மாதங்கள் ஆனதற்கு காரணம், அடைக்க முடியாததற்கு காரணம், திமுக தொழிற்சங்கம் தோமுசா
2010 தொழிற்சங்கங்களுடைய அங்கீகார தேர்தல் நடைபெற்றது. இதற்கு முன்பெல்லாம் அங்கீகார தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 10% வாக்குகளை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களை அழைத்து பேசுவதுதான் தமிழ்நாடு அரசினுடைய பழக்கம். ஆனால் 2010 நடைபெற்ற பார்ட்டிசிபேஷன் எலெக்ஷனில் திமுக அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு சங்கத்தை தான் அழைக்க வேண்டும், மற்ற சங்கங்களை அழைக்கக்கூடாது என்று அவர்கள் நிபந்தனை விதித்தவர் மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய ஒரு பணியாளர் சங்கத்தை தூண்டிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் ஒரு யூனியனைத்தான் அழைக்க வேண்டும் என்று. நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு போட்டோம். 10% வாக்குகளை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களை அழைத்து பேசுவதுதான் நடைமுறையில் இருப்பது. ஆகவே இதை நாங்கள் கண்டிக்கிறோம், அனைவரையும் அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னோம். உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுரை வழங்கியது, தேர்தல் நடத்துங்கள், தேர்தல் முடிவை உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமலேயே இவர்கள் தேர்தல் நடத்தி இவர்களை அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை காலதாமதம் ஏற்படுவதற்கு முதல் காரணம் திமுக தொழிற்சங்கமான தோமச தொழிற்சங்கம் தான். ஆனால் இருந்தாலும் கூட செட்டில்மெண்ட் முடிஞ்சு 15 ஆகிவிட்டதாக ஆரம்பித்தனால தமிழகத்துடைய மக்கள் முதல்வர் பொதுச்சலை அம்மாவடி கவனத்திற்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை கவனத்திற்கு கொண்டு சென்று 1000 ரூபாய் இன்ட்ரீம் ரிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் போக்குவரத்து வரலாற்றில் இன்ட்ரீம் ரிலே வழங்கியதே கிடையாது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் பேசினாலும் கூட சம்பள உயர்வு என்பது 1200 ரூபாய்க்கு மேல சம்பள உயர்வு வாங்கியதே கிடையாது. ஆனால் இன்ட்ரீம் ரிலேட்டை இன்றைக்கு 1000 ரூபாய் புரட்சித் தலைவர் அம்மாருடைய வழியில் நடக்கக்கூடிய அரசு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. இந்த 15 மாதங்களுக்கும் நிச்சயமாக மேக்வேஜஸ் ஆக போட்டுக் கொடுப்பதற்கும் அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் அழைக்கவில்லை, ஏன் அழைக்கவில்லை என்று சொன்னார்கள். வழக்கு வாபஸ் பெற்றுக் கொண்டு வந்தால் நாளைக்கே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது.
அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம், ப்ராவிடன்ட் ஃபண்ட் போன்ற விஷயங்களை போக்குவரத்து கழக நிர்வாகம் தவறுதலாக பயன்படுத்தி விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்களே.
அந்த நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்த திமுக ஆட்சியில 4000-5000 கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே இன்னைக்கு வருடத்திற்கு 500 கோடி 1000 கோடி இன்னைக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் வரையிலும் டீசல் விலை கடுமையாக உயர்ந்தது. ஆகவே அதன் விளைவாக கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ள தொகைகள் கொடுக்காமல் போறதற்கு அதுதான் காரணம். நிதிநிலைமை சரியில்லை. இப்பொழுது தமிழக அரசு ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி 1500 கோடி போக்குவரத்து துறைக்கு வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி அதையும் மீறி இன்றைக்கு நஷ்டம் ஏற்படுகிற காரணத்தினால்தான் வழங்க முடியாமல் இருக்கிறதே தவிர கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி, தனியார் நிலத்தை அரசு கையப்படுத்துவது தொடர்பான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் அவசர சட்டத்திற்கு இன்று நடந்த இந்திய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் நாட்டில் நிலம் கையகப்படுத்துதல் முறையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களும் அவசர சட்டம் கொண்டு வருவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அருண்ஜேட்லி தெரிவித்தார். சமீபத்தில் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சியினர் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் பல முக்கிய விவகாரங்களில் தீர்மானங்கள் நிறைவேறாமல் போனதாகவும், அதன் காரணமாகவே இன்று இந்த அவசர சட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஜனவரி மாதம் நிலம் கையகப்படுத்துவதற்கான சட்டத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தனியார் நிலங்களை அரசு கையகப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும், நிலங்களை கையகப்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து அல்லது நகராட்சி நிர்வாகங்களிடம் ஆலோசித்து முன் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. அதிலும் அரசு தனியார் பங்களிப்பு திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தும் போது நில உரிமையாளர்களில் 70% பேரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் அந்த புதிய சட்டம் கூறியது. அத்தோடு தனியார் திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தும் போது நில உரிமையாளர்களில் 80% பேரிடம் கண்டிப்பாக ஒப்புதல் பெற வேண்டும் என்றும், எந்த ஒரு திட்டத்துக்காகவும் வலுக்கட்டாயமாக நிலங்களை கையகப்படுத்த கூடாது என்றும் அந்த சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் கிராமப்புறங்களில் கையகப்படுத்தும் நிலங்களுக்கு சந்தை மதிப்பில் 4 மடங்கு விலையும், நகர்ப்புறத்தில் கையகப்படுத்தும் நிலங்களுக்கு சந்தை மதிப்பில் 2 மடங்கு விலையும் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமையையும் அந்த சட்டம் வகுத்திருந்தது. முழு விலையையும் கொடுக்கும் வரை நிலத்தின் உரிமையாளர் உரிமையாளருக்கு அந்த நிலத்தில் உரிமை உண்டு என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்டத்திற்கு பிறகு தனியார் நிலங்களை கையகப்படுத்துவது கடினமாகிவிட்டதாகவும், அதனால் அந்த சட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால்தான் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்பதால்தான் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அருண்ஜேட்லி கூறினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்தங்களின் மூலம் விவசாயத்துறை வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஆகியவை சரியான விகிதத்தில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த மாற்றங்கள் தனியார் நில உரிமையாளர்களை, குறிப்பாக கிராமப்புற விவசாயிகளை பாதிக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். அடுத்து விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கில் இந்த ஆண்டில் தெற்காசியா மற்றும் உலக அளவில் நடைபெற்ற சில முக்கிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் குறித்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகருடன் ஒரு உரையாடல்.
சவுத் ஏசியால இந்தியன் கிரிக்கெட்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த புதிதாக இந்த கபடி லீக், ஃபுட்பால் லீக் ஒரு பெரிய சக்சஸ் இந்தியால. அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இதெல்லாம் ஒரு இந்தியன் ஸ்போர்ட்ல, ஒரு கிரிக்கெட்ல இருந்து மற்ற ஸ்போர்ட் கூட இந்தியால வந்து பாப்புலாரிட்டி இருக்குங்கிற ஒரு இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது.
இந்தியன் பிரீமியர் லீக் தொடர்பான அந்த சர்ச்சைகள் வந்து மக்கள் மனதில் ஒரு சின்ன ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்போர்ட்டிங் சர்க்கிளுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாமா? அதை
சின்ன கவலையே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து இல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் அவங்க பிளே பண்றாங்க. அது வந்து எனக்கு மிக சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா வந்து பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த முடிவும் சரியாக எடுக்கவில்லை. இது முதல்லயே அவங்க இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய தேவையே இல்லை.
இப்ப இந்தியாவில் பாக்ஸிங் வீராங்கனை சரிதா தேவி ஏசியன் கேம்ஸ்ல அந்த மெடலை வாங்க மாட்டேன்னு திருப்பி கொடுத்தது, அப்புறம் அவங்க மீதான தடை, இந்தியாவில் சரிதா தேவிக்கு ஆதரவாக எழுந்த அந்த ஒரு ஆதரவு அலைகள், அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்?
சரிதா தேவி பொறுத்த வரைக்கும் இல்ல, ரெண்டு இது. Either you take a rational point of view or you take an emotional point of view. Emotional point of view எடுத்தா நீங்க வந்து நிறைய பேர் சரிதா தேவி சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. பட் நீங்க அது ரேஷனலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, தெரியோ தப்போ அது வந்து இந்த பிளேயர் அதை வந்து மதிக்கதான் வேணும். அது மதிக்காம அந்த மெடலை வந்து நிராகரிப்பது தப்பான விஷயம்.
இலங்கையில இந்த ஆண்டினுடைய ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுன்னா எது நீங்க பாக்குறீங்க?
அது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுன்னா, அவங்க டூ ஆஃப் தர் கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் குமார் சுங்கக்காரா, அப்புறம் மகேலா ஜெயவர்தனா, அவங்க ஆல்மோஸ்ட் ஆன் தர் வே அவுட். அது ஒரு பெரிய ஒரு நோட்டபிள் இது. அது அவங்கள மாதிரி இன்னும் ரெண்டு பிளேயர் எப்போ அவங்க இளைஞர்களை அவங்க அணியில் வருவாங்களோன்னு நம்மளால இப்ப சொல்ல முடியாது. அது தேர் அமங் த ஆல் டைம் கிரேட்ஸ் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட், நாட் ஜஸ்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்.
இப்போ அடுத்த வருஷம் நடக்க போற வேர்ல்டு கப்புக்கு இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாலு டீம் போது ஏசியாலேருந்து, ஆப்கானிஸ்தான் கூட சேர்த்துக்கலாம், அவங்களுடைய தயார் நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க?
எனக்கு தெரிஞ்ச பிறகு பாகிஸ்தான் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் டெஃபினட்டா ஸ்ரீலங்காவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உலக ரீதியில பார்த்தா இப்ப நியூசிலாந்து ரொம்ப நல்லா ஆடுறாங்க, அதுவும் அவங்களுக்கு நிறைய ஹோம் மேட்சஸ் இருக்கு. ஸோ நியூசிலாந்து இஸ் டெஃபினெட்லி அன் அவுட்சைடர். அண்ட் மை ஃபேவரட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா.
பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2014 அவர்களுடைய விளையாட்டு திறமைகள் எதுல வெளிப்பட்டிருக்கு, இல்ல எதுல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு?
அவருடைய திறமைகள் டெஃபினட்டா அவங்க போலிங்ல வெளிப்பட்டு இருக்கு. அவங்க பாகிஸ்தான்ல ஒரு நம்ம இந்தியா மாதிரி ஒரு ரஞ்சி டிராஃபியோ துலீப் டிராஃபியோ ஒரு சிஸ்டமும் இல்ல. எந்த சிஸ்டமும் இல்லாத ஒரு ரைஸ்டான் கண்ட்ரில இருந்து இவ்வளவு ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ் வர்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். அது
இல்ல, பாகிஸ்தான் ஹாக்கியை பார்க்கும்பொழுது
இந்தியாவே ஹாக்கியில இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் பாகிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ணி ஃபைனல் வந்தது, அது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் தான் அவங்களுக்கு.
ஆனா புவனேஸ்வர்ல அந்த மேட்சுக்கு பிறகு, அதாவது குறிப்பான இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு பிறகு, பாகிஸ்தான் வீரர்கள் நடந்து கொண்ட விதம் எழுப்பிய அந்த கண்டனங்கள் எப்படி பார்க்கலாம்?
ஐ திங்க் இது வந்து we shouldn't read too much into such situations. இதெல்லாம் வந்து இந்த ஒரு தோல்வி ஜெயம், ஒரு தோல்வி ஒரு ஜெயம் வரும்போது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் ஃபீல்டு நடக்கிறது அங்கேயே விட்டுருணும். அதை வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவோட நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அது ஜஸ்ட் சம் பிளேயர் டூயிங் சம்திங் பேட், அது அன்னைக்கு அப்போது கண்டம் பண்ணதோ ஒரு அளவு நடிச்சிடணும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணி, ஃபியூச்சருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி இதை மனசுல வச்சுட்டு திரும்ப இது பண்றது ரொம்ப தப்பு.
உலக அளவுல 2014 விளையாட்டு நிகழ்வு அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
கண்டிப்பா அது ஃபுட்பால் வேர்ல்ட் கப் தான், பிரேசில்ல நடந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் தான். அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல அதுவும் ஜெர்மனி விளையாடின ஒரு திறமையான விளையாட்டு, எல்லாருக்குமே ஒரு மிகைப்பட தக்க ஒரு விளையாட்டா இருந்தது. அவங்க பிரேசில்ல 7-1 பீட் பண்ணது மறக்க முடியாத ஒரு சாதனை.
ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகரின் பேட்டியுடன் விளையாட்டரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.